அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த நாளில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை குறித்த பாடங்களை நாம் பார்க்காமல் பஸ்காவுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய சந்தையில நாம் ஜாகிரதையோடு பாத்திரவான்களாக பங்கு பெறும் விதமாக நாம் அது குறித்த காரியங்களை நாம் தியானிப்போம். சகோதரர்கள், முன்னதாகவே கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் அந்த நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த பாடங்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்று நான் நம்புறேன். ஆனா இன்றைக்கு நாம் பார்க்க போறது சில அடிப்படையான விஷயங்கள். பொதுவாக தேவன் அவருடைய சுத்த கிருபையில ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு உன்னதமான ஸ்லாக்கிற்குள்ள நம்மளை அனுமதிக்கும் போது, ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷத்தை பார்க்கிலும் அந்த ஸ்லாக்கியத்தை ஆழமாக உணர்ந்தவர்களாக அதற்கே உரிய வகையில நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்களாக பயபக்தியோடு பாத்திரவான்களாக அதுக்குள்ளாக பிரவேசிக்க நாம் முயற்சிக்கணும். அதாவது முந்தைய வருஷத்தை பார்க்கிலும் அதிக பயத்தோடு அதிக நடுக்கத்தோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு அந்த பாத்திரம் அந்த அப்பம் அதனுடைய அர்த்தம் அதுல நாம பங்கு பெறுவதன் மூலம் நாம வெளிப்படுத்தக்கூடிய மனமான கருத்துக்கள் இதை இன்னும் அதிகம் முயன்றவர்களாக நாம் அங்க பங்கு பெறணும். கண்டிப்பா அப்படி நாம் செய்வோமானால் அந்த தேவன் பார்வையில ஒரு உகந்த ஒரு வளர்ச்சியாக அங்கே இருக்கும். அந்த வகையில சகோதரர் சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுலினுடைய வார்த்தைகளை நாம தியானிக்க போது அவர் இதே காரியங்கள் தாங்க குறிப்பிடுகிறார். 1 Corinthians 11 ரொம்ப பரீட்சி வசன பகுதி. ஒவ்வொரு வருடமும் நிச்சயமா பஸ்காவுக்கு முன்பு இந்த வசனத்தை நாம தியானித்து செல்வதுதான் நமக்கு வழக்கம். வாசிக்கலாம் இன்னைக்கும் வசனம் 27 இருந்து வாசிங்க. கருப்பொருள் இந்த அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான இரண்டாவது பாகத்தில், அதாவது கர்த்தருடைய போஜன பந்தி குறித்து அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது அந்த கருப்பொருள் இந்த 2 வசனங்களுக்குள்ள நாம பார்க்கலாம். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்ப கண்டிப்பா கர்த்தருடைய பாத்திரத்துல நாம பானம் பண்ணுவது 2 விதத்துல நாம செய்யலாம். ஒன்னு பாத்திரவான்களா, இன்னொன்னு அபாத்திரவான்களாக பானம் பண்ணலாம். இந்த இரண்டு விதத்துல பங்கு பெறுவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க அப்போஸ்தலர் பவுல் அப்படி அபாத்திரமா பானம் பண்ணுவதை குறித்து எச்சரிப்பு தான் இந்த வசன பகுதியில நமக்கு அங்க தருகிறார். தரப்பொழுது எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் குசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். கர்த்தருடைய பாத்திரத்துல பாத்திரவான்களாக மாத்திரமே நாம பானம் பண்ணுவது உகந்தது, தேவன் பார்வையில நீதியானது. ஒருவேளை அப்படி பாத்திரவான்களா பானம் பண்ணாமல் அபாத்திரவான்களா பானம் பண்ணி விடாத படிக்கு இருக்கணும்னா அங்க சொல்கிறார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதிச்சு அறிஞ்சு பானம் பண்ணணும். ஒருவேளை அப்படி தன்னைத்தானே சோதித்து அறிஞ்சு அந்த அப்பத்துல புசிச்சு அந்த பாத்திரத்துல பானம் பண்ணலன்னா பின் வசனத்துல வாசிக்கிறோம், ஒவ்வொரு முறையும் நாம் தியானிக்கிறோம். இது வந்து மாம்ச பிரகாரமாக பேசப்படாத வசனங்கள், ஆவிக்குரிய ரீதியில புரிந்து கொள்ள வேண்டிய வசனங்கள். நமக்கு நல்லா தெரியும், அதாவது குறிந்து சபையில சிலர் அந்த கர்த்தருடைய பாத்திரத்துல அப்பத்துல கை வைக்கிறதுனா என்ன, அது ஒரு அடையாளம். அதை செய்து காண்பிக்கும் போது உண்மையிலேயே எதை நாம வெளிப்படுத்துகிறோம் என்பது புரியாம அஜாக்கிரதையா அபாத்திரமாக அதுல பாலம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதன் மூலம் அங்கு அவங்களுக்கு நேர்ந்த விஷயத்தை அவர் கோடிட்டு காண்பிக்கும் போது பலவீனர் ஆயிருக்கிறீங்க, வியாதியஸ்தர் ஆயிருக்கிறீங்க, நிசரை கூட அடைஞ்சிட்டீங்க. ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் நிலையில நீங்க இல்லாமல் போயிட்டீங்க. ஏன்னா கர்த்தர் இயேசுனுடைய சரீரம் ஸ்பிரிச்சுவல், அந்த சரீரத்துல ஒரு அங்கம் அது ஆவிக்குரிய விஷயம். அந்த சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய பாடுகள்ல இருக்கிற ஒரு ஐக்கியம், ஒரு பங்கு, அது ஸ்பிரிச்சுவல், அது ஆவிக்குரிய விஷயம். அது நம்முடைய நிஜ வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். அப்படிப்பட்ட பாடுகள் உள்ளாக பிரவேசிக்கிறோம் என்பது தான் நம்முடைய பொருத்தனை, என்பது தான் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை. அது உண்மைதான். அந்த பொருத்தனைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்கிறவர்களாக இருக்கிறோம்னா கண்டிப்பா கர்த்தருடைய பாடுகள்ல நம்முடைய நமக்கு உண்டான பங்கு நிச்சயம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ருசிச்சுட்டு இருப்போம். தேவ சித்தம் செய்கிற விஷயத்துல, சத்தியத்துக்காக நிற்கிற விஷயத்துல, சகோதரர்களுக்காக நிற்கிற விஷயத்துல, உண்மையிலேயே தேவம் சித்தம் செய்யக்கூடிய ஜனங்களா இருப்பனா நேர்ந்து கொண்ட பொருத்தனையின்படி கர்த்தருடைய சரீரத்தின் அங்கமா இருக்கிறவங்களுக்கு நேர போகிற பாடுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அப்படி நிஜ வாழ்க்கையில அவருடைய சரீரத்துல நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், அவருடைய பாடுகள்ல நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை தான் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் மறித்த அந்த நாள்ல அந்த மரணத்தை நினைவு கூறும் விதமா அந்த அப்பத்துல அந்த பாத்திரத்துல நாம பங்கு பெறுகிறோம். அது அடையாளம் தான். ஆனா அந்த அடையாளம் அதுக்கு முந்தின வருஷம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் இருந்த நிஜத்தை பிரதிபலிக்கும். பங்கு எடுத்ததுக்கு பின்பு வரப்போகிற அந்த ஒரு வருஷத்துல நம்ம நிஜ வாழ்க்கையில நடக்க போறத பிரதிபலிக்குது. ஆனா அது வெறும் அடையாளம் தான். ஆனா அப்போஸ்தலர் பவுல் நீங்க சொல்லும் போது ஆனா அந்த அடையாளத்தை சாதாரணமா வந்து நீங்க செஞ்சிடாதே, அந்த அடையாளத்துக்கு முன்னாடி அந்த நிஜம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும், அந்த நிஜத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவங்களா இருக்கணும். அப்படி அந்த நிஜமான பாடுகள் உள்ள இருக்கும் போதுதான் அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் கர்த்தருடைய சரீரத்துல ஒரு அங்கம், அதை நான் இப்போ இந்த அப்பம் இந்த பாத்திரம் அதுல கை வைக்கிறதின் மூலம் நான் அறிக்கை செய்கிறேன். அதுதான் அடையாளம். அப்ப சிலர் இந்த ஒரு உன்னதமான அடையாளம் பிரதிபலிக்கிற அந்த நிஜமே அவங்க வாழ்க்கையில ஏறெடுத்துறதுக்கு முயற்சிக்காம செய்த பொருத்தனைக்கு உத்தமமா உண்மையா இருக்க பிரயாசப்படாம கேர்லெஸான ஒரு வாழ்க்கையில இருந்துட்டு அவர்கள் இந்த ஒரு ஆவிக்குரிய அனுசரிப்புல அவர்கள் பங்கு பெறும் போது அவர்கள் கர்த்தருடைய சரீரம்னா என்னன்னு தெரியாதவங்களா இருக்கிறாங்க. அந்த சரீரத்துல நான் ஒரு அங்கம், அதனால எனக்கு என்னென்னலாம் இருக்குது என்பதெல்லாம் உணராமல் அந்த சரீரத்துல ஒரு அங்கம்னு பேர் மாத்திரம் சொல்லிட்டு ஆனா ஒரு அந்த அங்கத்திற்கே உரிய வாழ்க்கையில அவர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா அந்த அங்கத்திற்கே உரிய சுலாக்கியங்கள் மீது அவங்களுக்கு ஆசை மாத்திரம் இருக்குது. அப்போ இதான் சொல்றாரு, இந்த ஒரு நிலை தொடர்ந்துச்சுன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலவீனராயி வியாதி பிடிச்சு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வேலை இல்லாத நிலைமை கூட அங்க போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பின்னால் வசனத்துல சொல்லிடுறார், அதுக்கு முன்ன நம்மை நாமே சோதிச்சு அறிஞ்சிடுவோம். நம்மளுடைய அந்த உடன்படிக்கை செய்துட்ட வாழ்க்கை நேர்ந்து கொண்ட அந்த பொருத்தனை எந்த அளவுக்கு நாம் உண்மையுள்ளவங்க எல்லாம் இருந்திருக்கிறோம் இந்த வருஷம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும். இதோ இன்னைக்கு நாம் அதைய அடையாளத்துல காண்பிக்க போகிறோம். அந்த அடையாளம் நம் வாழ்க்கையில உண்மையிலேயே இருந்திருக்கிறா நம்ம சோதிக்கணும். இதுதான் இந்த வசன பகுதியினுடைய கருப்பொருள் என்னன்னா அந்த பாத்திரத்துல அப்பத்துல பானம் பண்ணணும் கண்டிப்பா நாம, அதுல பானம் பண்ணாட்டி நமக்கு கர்த்தரிடத்துல பங்கு இல்லை. பானம் பண்ணணும், ஆனா கண்டிப்பா சோதிச்சு அறிஞ்சு பின்புதான் பானம் பண்ணணும். கான்செப்ட் என்னன்னா சோதிச்சு அறியணும். ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்வுக்குள்ள நாம பிரவேசிக்க முடியும். ஏன் சோதிச்சு அறியும் போது நிச்சயமா யாருமே சோதிச்சு அறிஞ்சு நான் தகுதியா இருக்கேன்னு சொல்ல முடியாது. சோதிச்சு அறிஞ்சோம்னா நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருக்கும் உணர்வோம் செய்த பொருத்தனைக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்க தவறு இருக்கிறோம், எந்த அளவுக்கு பாடுகளுக்குள்ள உட்பிரவேசிக்கிறத தவிர்த்துடுகிறோம். அந்த குறைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதுதான் ஒரே பிளஸ்ஸிங். சோதிச்சு அறியறதின் மூலம் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா நம்முடைய குறைவுகள் தெரியும், நம்முடைய அபாத்திர தன்மை நமக்கு முன்கூட்டியே தேவன் நிச்சயம் காண்பிப்பாங்க அந்த சுய பரிசோதனையில. இப்போ நமக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த அபாத்திர தன்மைய அந்த குறைவுகள் நிமித்தம் சோர்ந்து போயிடாம பின்வாங்கிடாம அந்த பாத்திரத்துல பாரம் பண்ணுவதற்கு தயங்கிடாம மாறாக அந்த குறைவுகளை தேவனிடத்துல அறிக்கை செய்யவும் அதுக்கே ஒரு இரக்கம் கிருபை சம்பாதிக்கவும் அதன் மூலம் குறைகள் நீங்க தகுதிப்படுத்தப்பட்டவங்களாக அந்த பாத்திரத்துல அந்த அப்பத்துல நம்ம பங்கெடுப்பதுக்கும் ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு. குற்றமற்றவர்களா அபாத்திரவான்களா இல்லாம நம்ம அந்த பாத்திரத்துல பானம் பண்ணணும்னா அந்த பர்சனல் எக்ஸாமினேஷன் சுய பரிசோதனை தன்னைத்தானே சோதித்து அறிதல் மிக மிக அவசியம். கண்டிப்பா இது ஒவ்வொரு வருஷமும் நாம செய்யணும். சில அடிப்படையான விஷயங்கள் நமக்கு மாற்றமே இல்லை, நமக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை. இந்த அழைப்புல கண்டிப்பா அது வருடம் தோறும் செய்ய வேண்டிய விஷயம்தான். நிச்சயமா சோதிச்சு பார்த்து நான் பலவீனன், நான் குறைவுள்ளவன், நிறைய முறை பின்வாங்கிட்டேன், என் இடத்துல உண்மை இல்லை, அதனால் நான் இந்த பாத்திரத்துல தானம் பண்ண மாட்டேன் அந்த முடிவுக்கு வருவதற்காக இந்த வசன பகுதி இல்லவே இல்லை. சோதிச்சு அறியணும் அந்த சரீரம் என்ன, அதுல நான் ஒரு அங்கம், அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே இருந்துருச்சுதா, அப்படி இருக்கிற விஷயத்தை தான் அந்த அடையாளத்தின் மூலம் நான் பங்கெடுக்க போறேனா வெளிப்படுத்த போறேனா, நான் செய்திருக்கிறேன் முழுமையா இல்ல, அநேக குறைகள் இருக்குது. இந்த அறிவு வரும் சோதிக்கும் போது. இப்ப அந்த குறைவுகளுக்காக இரக்கம் கிருபை தேவனிடத்துல சம்பாதிச்சுட்டு, அதாவது பூரணம் இல்லைனாலும் அந்த சிந்தையில அது என்ன என்பதை உணர்ந்தவர்களாக அங்க போய் பங்கு பெறுவது தான் நமக்கு மிக மிக அவசியம். சகோதர சகோதரிகளே, அப்ப நாம சோதிச்சறையணும் நிறைய விஷயங்கள்ல. ஆனா இன்னைக்கு சில அடிப்படையான விஷயங்கள் தான் நம்ம சோதிக்கணும். என்ன சோதிக்கணும், எப்படி நாம இதுல பங்கு பெறணும் என்று பார்க்கும்போது, அந்த நிழலான பஸ்காவுல அந்த நிபந்தனைகள் கூட நமக்கு தேவன் அழகா கொடுத்தாங்க. அதாவது மாம்சீக இஸ்ராயலர் அந்த பஸ்காவை அனுசரிக்க முற்படும் போது தேவன் அவங்களுக்கு கொடுத்த கட்டளை, நீங்க இதை நிச்சயம் அனுசரிக்கணும், ஆனா இப்படித்தான் அனுசரிக்கணும், அதாவது இப்படித்தான் அனுசரிக்கணும் என்று சொல்லி சில திட்டவட்டமான நிபந்தனைகள் கொடுத்திருந்தார். அந்த நிபந்தனைகள் கண்டிப்பா இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாம் அந்த நிழல் பஸ்காவின் நிஜத்தை அனுசரிக்கிறவர்களாக இருக்கும் போது நாமும் கூட அதை அனுசரிக்கிறோம். ஆனா தேவன் விரும்புகிற பிரகாரம் அனுசரிக்கிறோமா என்று நம்ம சோதிச்சு அறிவதற்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பழைய ஏற்பாட்டின் விஷயங்கள் நாம முழுவதுமாக போக தேவையில்லை, ரொம்ப எளிமையாக நாம தியானிச்சா போதும் நமக்கு. ஆனா நிழலினுடைய முழு விவரங்கள் நமக்கு தெரியும். இஸ்ரேலர்கள் நமக்கு நிழலா இருக்கிறாங்க. அந்த ஆடு கர்த்தராகிய இயேசுவுக்கு நிழல், அது அடிக்கப்படுவது கர்த்தர் இயேசுனுடைய பலிக்கு நிழல், இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அந்த ராத்திரி சுவிசேஷ யுகத்துக்கு நிழல், அந்த சங்கார தூதன் எதுக்கு நிழல், இந்த இந்த சுவிசேஷ யுகத்துல தலைச்சன் பிள்ளைகள் சபை அவர்கள் மீது இருக்கிற இரண்டாம் மரணத்துக்கு நிழல். அந்த ராத்திரியில சங்கார தூதனால் அவர்கள் சங்காரம் ஆகாத படிக்க இஸ்ராயலின் தலைச்சன்கள் காக்கப்படணும்னா அவர்கள் அந்த பஸ்காவை அனுசரிக்கணும். ஆனா அந்த பஸ்காவை அனுசரிச்சா மாத்திரம் போதாது, இப்படித்தான் நீங்க அனுசரிக்கணும், இவ்விதமாகத்தான் நீங்க அனுசரிக்கணும். சில நிபந்தனைகள் தேவன் கொடுக்கறாங்க. அந்த நிபந்தனையின்படி அவர்கள் அனுசரிச்சு இருந்தாங்கன்னா காக்கப்படுறோம். கருமையான இடல் நமக்கு பாவிக்குரிய இஸ்ராயலர்கள் நாம் கலெக்சன்கள். இந்த சுவிசேஷ யுகத்துல நமக்கு உண்டான இந்த அழைப்புல தேவனுக்கு பிரியமுள்ளவங்களாக நம்மை காத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் சேர்க்கப்படணும்னா கண்டிப்பா நாம் அனுசரிக்க வேண்டிய விதமே அங்க இருக்கு. சரி, அந்த நிபந்தனைகள் என்ன? ஒரு மூன்று நிபந்தனைகள் நம்ம பார்க்க முடியும். யாத்ராகமம் 12 அதிகாரத்துல இந்த பஸ்காவி நியமனம் பத்தி தேவன் அவங்களுக்கு மோசே மூலம் கட்டளையிடும் போது ஆரம்ப வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், எல்லா விஷயங்கள் நமக்கு பரிச்சயமானவைகள். ஆனா 7 வசனத்திலிருந்து நம்ம படிச்சோம்னா அந்த நிபந்தனைகள் நமக்கு அழகா இருக்கு. இந்த மூன்று நிபந்தனைகள், மூன்று என்று நான் சொல்கிறேன், ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட முக்கியமான விஷயங்கள் அங்க மூன்று தேவன் அங்க சொல்றாங்க. அந்த ராத்திரி காக்கப்படணும் சங்கார சூதனால், அடைய சங்காரம் ஆகாதபடிக்கு நீங்க காக்கப்படணும். அப்படின்னா நீங்க பஸ்கா அனுசரிக்கணும். ஆனா அந்த பஸ்கா அனுசரிக்கும் போது இப்படித்தான் நீங்க அனுசரிக்கணும். அந்த மூன்று நிபந்தனைகள் ரொம்ப அருமையா தேவன் சுருக்கமாக சொல்றாங்க. முதல் நிபந்தனை, நீங்க காக்கப்படணும்னா அந்த பஸ்கா ஆட்டை அடிக்கணும். ஆனா அடிச்சா மாத்திரம் பத்தாது, அதனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட நிலைக்கால்கள் உள்ள வீடு, அந்த வீட்டுக்கு உள்ள அந்த ராத்திரி முழுவதும் உங்களை காத்துக்கொள்ளும். அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதானம். ஆனா அந்த ஆடு அடிக்க மாட்டாலும், ஆடு அடிக்கப்பட்டுட்டா மாத்திரம் போதாது, இஸ்ராயலின் தலைச்சன்கள் காக்கப்படணும்னா அந்த அடிக்கப்பட்ட ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட நிலைக்கால்கள் உள்ள வீட்டுக்குள்ளேயே அந்த ராம் முழுவதும் அவர்கள் தங்களை காத்துக்கொள்ளும். ஒருவேளை ஆடு அடிச்சிருக்குது, ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அவர்கள் பிரவேசிச்சுட்டாங்க, ஆனா ராத்திரியில பாதியில அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா அவர்கள் சங்காரம் தாயிடுவான். நிபந்தனை, முதல் நிபந்தனை, அந்த ஆடு அடிக்கப்படணும், அந்த அடிக்கப்பட்ட ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளேயே தான் ராத்திரி முழுவதும் நீங்க இருக்கணும். இன்னைக்கு நாம் யோசிச்சோம்னா, நாம ஒருவேளை நம்மை நாமே சோதி தழிச்சோம்னா கண்டிப்பா சிந்திக்கணும், நாம் அந்த ஆட்சியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறோமா என்ன வரைக்கும். கண்டிப்பா பிரவேசிச்சிருக்கும், கண்டிப்பா பிரவேசிச்சோம், ஆனா இன்ன வரைக்கும் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோமா? கண்டிப்பா நாம யாரோ வீட்டு விட்டு வெளியே போகணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா சில தகுதிகளை எழுந்தோம்னா நாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டுருவோம். அந்த வாய்ப்பு நிறைய, ஏன்னா இந்த சுவிசேஷம் முழுக்க கோடிக்கணக்கான பேர் நுழைஞ்சாங்க, நுழைஞ்சு கொஞ்ச நாள்ல வெளியே அனுப்பப்பட்டுட்டாங்க, கோடிக்கணக்கு சொல்றேன். அப்போ நாம் இன்னைக்கு சிந்திக்கும் போது இந்த முதல் நிபந்தனை நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம வைத்திருக்கிறோம் அதை நாம் சிந்திக்கணும். நெக்ஸ்ட் தேவன் நாங்க சொல்லும் போது நீங்கள் காக்கப்படணும்னா அந்த வீட்டுக்குள்ள ராம் முழுவதும் உங்களை காத்துக்கொள்வது மாத்திரம் போதாது, அந்த வீட்டுக்குள்ள நீங்க சும்மா இருக்கக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ள இருந்தபடி அடிக்கப்பட்ட அந்த ஆண்டு ஆட்சியினுடைய மாம்சத்தை புசிக்கணும். இரண்டாவது நிபந்தனை. நெக்ஸ்ட் அந்த புசிக்க வேண்டிய விஷயத்துக்கு மேலும் சில நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. அதை நீங்க பச்சையா இல்ல தண்ணியில வேக வச்சு இல்ல, நேரடியா நெருப்புல சுட்ட மாம்சமா மாத்திரம் தான் புசிக்கணும், கூடவே புளிப்பில்லாதப்பும் புசிக்கணும், கூடவே கசப்பான கீரைகள் இருக்கணும். இரண்டாவது நிபந்தனை, உங்களை நீங்க வீட்டுக்குள்ளேயே காத்துக்கொள்ளணும். வீட்டுக்குள்ள இருக்க போது சும்மா இருக்க கூடாது. இந்த ஆக்கினுடைய மாம்சத்தை சொல்லப்பட்ட பிரகாரமா புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் நீங்க புசித்து கொண்டு இருக்கணும் பகல் வரைக்கும். அந்த ராத்திரி சுவிசேஷ யுகம் என்று சொல்லும் போது நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாமா, அந்த யுகத்தின் முடிவுல நாம் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். கண்டிப்பா இந்த அழைப்புல மரண பரியந்தம் உண்மையா இருந்தோம்னா காக்கப்படுவோம். பாருங்க, அப்போ நமக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம், அந்த இரவு முழுக்க அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், இரவு முழுக்க அந்த மாம்சம் புசிச்சுட்டே இருக்கணும். நம்மளுடைய அந்த உடன்படிக்கையின் ஜீவியம் ஆரம்பிச்சுது, மரண பரியந்தம் அது நாம செய்து கொண்டே இருக்கணும். அந்த நிலைமை அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், அந்த மாம்சம் புசிச்சுட்டே இருக்கணும். மூணாவதா சொல்லும் போது இது செய்தால் மாத்திரம் கூட போறாது, இதை நீங்க செய்ய வேண்டிய விதம், அறையில கச்சை பாதரட்சை கையில தடி பிடித்து கொண்டு சாதாரணமா இல்ல ரொம்ப தீவிரமா நீங்க புசிக்கணும். பாருங்க, இந்த நிழல் நமக்கு ரொம்ப பரிச்சயம் தான். கண்டிப்பா பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லும் போது நமக்கு அது ரெஃப்ரெஷ் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல, புதுசு இல்ல. ஆனா இது நாம வருஷந்தோறும் செய்யக்கூடியதா இருக்கிறதுனால இந்த நிஜ இந்த நிழலினுடைய நிஜத்தை கண்டிப்பா அந்த நிழல்ல இருக்கிற நிபந்தனைகள் கூட வருஷந்தோறும் நாம் நினைவுபடுத்துவது நல்லது. சோ அப்போ இஸ்ரவேலரின் தலைச்சன்கள் காக்கப்படணும்னா அவர்கள் இது செய்யணும். அந்த ஆடு அடிக்கப்படணும் என்பது பிரதானம், ஆனா அதுக்கு பின்னால அந்த ஆட்டு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளேயே ராமலுவதும் அவர்களை தங்களை காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நீங்க தான் இருக்கிறோமா வீட்டுக்குள்ள கேள்வி, அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் அந்த மாம்சத்தை புசிக்கிறவர்களாக மாத்திரம் காணப்படணும், கூடவே எடுக்க வேண்டிய காரியங்கள் எடுக்கணும். இன்னைக்கு நாம் அந்த மாம்சத்தை புசிக்கிறவங்களா இருக்கிறோமா? இவைகளை செய்யும் போது அந்த பாதரட்ச கச்சை தடி பிடித்து கொண்டு தீவிரமாய் செய்கிறவர்களா இருக்கணும். அந்த அம்சம் கூட நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குதா நாம் சிந்திக்கணும். எனது இந்த மூன்று நிபந்தனைகள் சகோதர சகோதரிகள். சோ அப்ப அந்த ஆடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவது, அவர் உலகத்தின் மீட்புக்காக அடிக்கப்படுவது, இப்ப அந்த ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட நிலைக்கால் இருக்கிற வீடு அந்த வீட்டுக்குள்ள இருப்பது என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலை குறிக்குது, ஒரு கண்டிஷன், ஒரு நிலை, ஒரு கண்டிஷன். நீங்க உங்களுடைய அந்த உடன்படிக்கை செய்த நிமிஷத்திலிருந்து சாகர வரைக்கும் மரண பரியந்தம் அந்த நிலையில தான் நீங்க காத்துக்கொள்ளணும். உங்களை அந்த நிலையை விட்டு விலகிடாதீங்க. என்ன நிலை? ஆட்டு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறது. சோ ஆடு கர்த்தராகிய இயேசு ரத்தம் அவருடைய பலி தெளிக்கப்பட்டு இருக்கிறது எது குறிக்கும்? வசன வாசிங்க எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட சுத்த இருதயம். பாருங்க, இந்த தெளிக்கப்பட்ட சுத்த இருதயம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட நிலைக்கால் இல்லையா? அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நாம் வாசிக்கிறோம், இதோ வாசல் படியில நின்று நான் கதவு தட்டுகிறேன். அப்ப அந்த கதவுக்கு அந்த வாசலுக்கு என்ன அடையாளம்? நம்முடைய இதயம். சோ இங்க பாருங்க, இங்க ஒரு இதயம் இருக்குது. ஆனா எப்படிப்பட்ட இதயம்னா துர்மனசாட்சி நீக்கப்பட்டிருக்கு. எதனால? அங்க ஒன்று தெளிக்கப்பட்டிருக்கு. சோ இது எதுக்கு அடையாளம்னா, சுருக்கமா சொன்னா, கர்த்தர் இயேசுவினுடைய விலையேறப்பட்ட ஈடுபலி, அதன் மேல் வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதும் மூடப்படுவதும், அது நிமித்தம் பாவிகளாயிருந்த நாம் தேவன் பார்வையில நீதிமான்கள் என்ற நிலைமைக்கு நிலைக்கு உயர்த்தப்படுவதையும் குறிக்குது. சுருக்கமா சொன்னா, ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை, அதுதான் அந்த வீடு. ஆட்சியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு, கர்த்தர் இயேசுவின் பலியின் மேல விசுவாசம் வச்சதுனால பெற்றுக்கொண்ட நீதிமான் என்கிற நிலை, இந்த நிலையில நாம நிலைத்து நிக்கணும், மரண பரியந்தம். இதுதான் அந்த முதல் நிபந்தனை காண்பிக்குது. நீங்க ரா முழுவதும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். எப்படியாவது தெரியாதனமா வெளியே வந்தீங்கன்னா அப்ப கூட உங்களுக்கு அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஆடு அடிக்கப்பட்டுடுது, அது செலுத்தப்பட்டுச்சு, அந்த வீட்டுக்குள்ள போவீங்க, ஆனாலும் நீங்க காக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா வெளியே வந்துட்டீங்களே. நிபந்தனை ரா முழுவதும் அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கணும். இது ரொம்ப அருமையான நிபந்தனை. நான் எப்போ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், எப்ப கர்த்தர் இயேசுவின் பலி நாம விசுவாசிச்சிட்டோமோ அப்பவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டாச்சு, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு, அந்த நிலைமையில நின்னாச்சு தேவனுடைய சுத்த கிருபையில. ஆனா இப்ப கேள்வி, நுழைஞ்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேனா நான், இல்ல என்னை அறியாம நான் வெளியே வந்திருக்கிறேனா? அதுதான் நாம சிந்தனை. பாருங்க, இன்னைக்கு பயர் கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் அது ஒண்ணுதான் பெரிய வித்தியாசம். அவங்க கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்சான், ஏன்னா அவங்களுக்கும் கர்த்தர் இயேசுவின் பலி மீது என்ன இருக்கு, விசுவாசம் இருக்கு. அவர்களும் அந்த விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க. ஆனா அவங்களுடைய அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை, சகோதரர் ரசல் அவர்கள் பேசும்போது, இட் இஸ் அ ஜஸ்டிபிகேஷன் பட் அ டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன். அது நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை தான், தற்காலிகமா. ஏன்னா அவர்கள் அந்த நிலையிலேயே தங்களை காத்துக்கொள்ளணும்னா என்ன செய்யணுமோ அதை அவர்கள் செய்வதே கிடையாது. தேவன் ஒரு காலத்துக்கு பின்பு அந்த நிலைமையில இருந்து அவர்களை விலகினவங்களா தான் பாக்குறாங்க. அந்த நிலைமையிலே நிக்கிறவங்களா தேவன் அவங்களை பாக்குறது இல்லை. ஒருவேளை நமக்கு அவங்களுக்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், நாம நுழைஞ்சிருக்கிறோம், கண்டிப்பா அந்த நிலைமையில நிலைச்சு நிக்கிறவங்களாகத்தான் இருப்போம். ஆனா இருக்கிறோமா என்று சோதிச்சு பார்க்க வேண்டியது மிக முக்கியம். சரி, அந்த நிலைமையிலேயே நிலைச்சு நிக்கிறது எப்படி? வாழ்க்கை முழுக்க அந்த விசுவாசம் மாத்திரமே இருந்தா போதுமா? வசனம் நம்ம சொல்லுவோம், விசுவாசம் மாத்திரம் நமக்கு போதாது, என்ன இருக்கணும் கூட, என்ன கிரியை பாருங்க. இதுதான் அந்த ஊமை, ராத்தல் ஊமையில நம்ம போய் பார்ப்போம். அந்த ராத்தல் ஊமையில நான் ஞாபகப்படுத்துறேன், தூரதேசத்துக்கு போகும் முன்பு 10 ஊழியர்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ராத்தல் கொடுக்கிறார். கொடுக்கும் போது தெளிவா சொல்றார், நான் இந்த ராத்தல் கொடுப்பதனுடைய நோக்கம், இந்த ராத்தல நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், வியாபாரத்துல போட்டு பயன்படுத்தணும், பயன்படுத்தி அதை விருத்தி ஆக்கணும். நான் வந்தவுடன் உங்களிடத்துல கணக்கு கேட்பேன். அதே மாதிரி கொடுத்துட்டு போனார், திரும்பி வரார், வந்தவுடன் முதல் வேலை எவ்வளவு சம்பாதிச்சீங்க? முதல் மனுஷன் சொல்றார், ஊழியன், நான் ஒன்று வைத்து 10 ராத்தல் சம்பாதிச்சேன். நல்லது, நீங்க 10 பட்டணத்துக்கு அதிகாரி. இரண்டாவது அனுபவர் சொல்கிறார், நான் ஒன்று வைத்து 5 ராத்தல் சம்பாதிச்சேன். நல்லது, நீங்க 5 பட்டணத்துக்கு அதிகாரி. மூன்றாம் அவர் வந்து சொல்றார், நான் அந்த ஒன்று வச்சு எதுவுமே பண்ணல, நான் அதை வியாபாரத்துல போடவே இல்லை, அதை நான் பயன்படுத்தவே இல்லை. எஜமான் ரொம்ப கடுமையா தான் பேசுறாருங்க, பொல்லாத ஊழியக்காரன் நீ. முதல் எஜமான் என்னதான் சொல்றாருன்னா, மற்றவங்க பார்த்து அந்த ராத்துல முதல்ல அவர் கையில இருந்து வாங்க, ஏன் அந்த ராத்தல் பயன்படுத்துறதுக்கு நான் கொடுத்தேன், பயன்படுத்தணும். பயன்படுத்தாதவருக்கு இருக்க அந்த ராத்தல் கெட் இட் பேக், திரும்ப வாங்குனீங்க, வாங்கி 10 வாங்கினாலும் அவர் கொடுக்கும். இவர் கை கால கட்டி இருக்கி போறோம். அதுதான் ஒரு வேலை அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்றாங்க, அநேகர் பலவீனர், வியாதி, நிதிரை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அங்க இருக்குள்ள போடும். என்னது அந்த ராத்தல்? 10 ஊழியர்கள் சுவிசேஷம் முழுக்க கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள், யாருக்கும் எந்த வித்தியாசம் பார்க்கல, எல்லாருக்கும் சமமா ஒரு ஒரு ராத்தல் தான் கொடுத்தார். அப்போஸ்தல் பவுல் ஒரு ராத்தல் தான், பேதுரு ஒரு ராத்தல் தான், ரசல் ஒரு ராத்தல், மார்ட்டின் லூதர் ஒரு ராத்தல் தான், நீங்க ஒரு ராத்தல், எனக்கு கூட தேவன் ஒரு ராத்தல். எந்த வித்தியாச தேவன் பார்க்கல, எந்த காலத்தை சேர்ந்தவங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு வைராகியம், எதுவும் பார்க்கல. என் சீஷனா? ஆமா, வச்சுக்கோங்க, முதல் முதல்ல ஒரு ராத்தல். ஆனா பயன்படுத்தணும், அதுதான் நான் கொடுக்கறது. இந்த ராத்தல் சும்மா வச்சுட்டு இருக்கிறதுக்கு இல்ல, நான் வரும்போது திரும்பி இந்தாங்க உங்க ராத்தல், அதுக்கு நான் கொடுக்கவே இல்லை. பயன்படுத்தணும், நீ பயன்படுத்தலன்னு போது என்ன ஆச்சரியம்னா வாங்கிடுங்க அந்த ராத்தல். இந்த வாங்குதல் தான் ஒருவேளை பெயர் கிறிஸ்தவர்கள் கிட்ட தேவன் தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழல். அவர்கள் அந்த ராத்தல் வாங்கிடுறாங்க, பயன்படுத்துறதே இல்லை, தேவன் எடுத்துடுவாங்க. ராத்தல் ஃபைத், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபைத், விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை தான் அந்த ராத்தல். அப்போஸ்தலர் பவுல் விசுவாசிச்சார், நீதிமான் ஆக்கப்பட்டார். ஏழு தூதர்கள் விசுவாசிச்சாங்க, நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. நீங்க விசுவாசிச்சீங்க, நீதிமான் ஆக்கப்பட்டீங்க. நான் விசுவாசிச்சேன், நீதிமான் ஆக்கப்பட்டேன். சுத்த கிருபையில தேவன் கிட்ட வாங்கின மொதல் கிஃப்ட், மொதல் கிருபை, ஆசீர்வாதம், தேவனுடைய நீதி. பாருங்க, இப்ப இந்த நீதியில இந்த நிலைமையிலேயே நிக்கணும்னா, அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா, கண்டிஷன் என்னன்னா, முதல் முதல்ல விசுவாசிச்ச அந்த நிலைமைக்கு உயர்த்தப்படுறது மாத்திரம் இல்ல, அந்த நிலை எதுக்காக தேவன் கொடுத்தாரோ அந்த நிலையில அந்த காரியத்தை செய்தால் மாத்திரமே அந்த நிலை நீடிக்கப்படும். அந்த நிலை தேவன் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, நீங்க பாவிகள், உங்களை நான் உயர்த்தணும் என் குமாரன் ஸ்தானத்துக்கு, ஆனா அதுக்கு நீங்க பலி செலுத்தணும், நீங்க செலுத்தினாலும் நான் அங்கீகரிக்க முடியாது, ஏன்னா நீங்க பாவிகள், உங்க பலி பாவ பலி, நீதியான பலி கிடையாது. இப்ப உங்க பலி நான் அங்கீகரிக்கணும் அப்படின்னா, முதல்ல நான் உங்களை நீதிமான் ஆகணும். நீங்க நீதிமானாருக்கு இப்ப வாய்ப்பே இல்லை, அதனால நான் ஒண்ணு சொல்றேன், என் குமாரன விசுவாசிங்க, அவர் பலி விசுவாசிங்க, உங்களை நான் நீதிமான் ஆக்கிடுறேன். இப்பதான் தேவன் நம்மளை நீதிமான் ஆக்கிட்டார். எதுக்குன்னா, அந்த நிலைமையில இருந்து தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான பலிகள் ஏறெடுப்பதுக்காக. முதல் நிபந்தனை நம்முடைய விசுவாசம், அந்த பலியின் ஜீவியத்தை அங்க குறிக்குது. அந்த விசுவாசத்துல அந்த பலியின் ஜீவியத்துல தொடர்ந்து நிக்கணும், நுழையறது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நிக்கணும். அப்படின்னா அந்த பலி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அது என்ன பலி? எல்லா பலி, உங்களுக்கு எவ்வளவு முடியும், எதுல முடியும், செய்யறவர்களா மாத்திரம் இருக்கணும். நான் அதே மாதிரி, மற்ற சகோதரர்களும் அதே மாதிரி. அதுல அலுவல்கள் வித்தியாசம் இருக்கும், பரவாயில்லை, அது பரவாயில்ல. ஒருத்தர் 10 சம்பாதிச்சார், இன்னொருத்தர் 5 சம்பாதிச்சார், அது ஒன்றும் எஜமான எதுவும் சொல்ல, நல்லது செஞ்சீங்க இல்ல, குட், அவ்வளவுதான். அப்போ இந்த மொதல் விஷயம் சகோதர சகோதரர், இன்னைக்கு நாம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமானா, தேவ கிருபையில கர்த்தரேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அறிந்தோம், விசுவாசிச்சோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ஆனா அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நிலைமையில இன்ன வரைக்கும் பலிகள் ஏறெடுப்பதற்காகவே ஆக்கப்பட்டதுனால அந்த பலிகள் ஏறெடுக்கிறவர்களா மாத்திரமே இருக்கணும், ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோமா? அந்த சாக்ரிஃபிஷியல் லைஃப், தியாக வாழ்க்கை, பலியின் ஜீவியம் உண்மையிலே இருக்குதா? உண்மையிலேயே இருக்குதா? உண்மையிலேயே இருக்குதா? ஒவ்வொரு நாளும் பலி ஆயிருக்கிறோமா? சுயத்தை தேவ சித்தம் செய்கிற விஷயத்துல சுயத்தை தூக்கி போட்டிருக்கிறோமா? எல்லா விஷயத்திலையும் அந்த தியாகம் ஆயிருக்கிறோமா? இது மாத்திரம் தான் நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா யோசிச்சோம்னா இல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா செய்திருக்கிறோம், ஆனா நிறைய குறைவுகளோடு அதுதான் தெரிய வரும். கண்டிப்பா தேவன் பார்வையில நான் சிந்திக்கும் போது என்ன பத்தி கண்டிப்பா எனக்கு அது வரும். ஏதோ கொஞ்சம் செய்திருக்கிறோம், ஆனா நிறைய குறைகள், நிறைய இடங்கள்ல பலி ஆயிருக்கணும், பலி ஆகிறதுக்கு மனசே வரல, விடாக்குடியா பிடிச்சிருந்திருக்கிறோம், நமக்கு தெரிய வரும் ஒவ்வொருத்தரும். இப்ப அந்த குறைவுகள் தான் இப்ப நம்ம ரவுண்ட் பண்ணணும். இருக்க போற காலங்கள்ல அந்த குறைவுகளுக்கு, குறைகளை நீக்குவதற்கு தேவன் இடத்துல சேரணும். அந்த குறைவுகள் கண்டிப்பா கர்த்தருடைய சரீர அங்கத்துக்கு உகந்தது கிடையாது, அது இருக்கக்கூடாது. அந்த குறைகள், அந்த குறைகளோட அந்த சரீரத்தின் அங்கமா போய் அந்த சரீரத்துக்கே உரிய ஸ்லாக்கியத்துல நாம பங்கு பெறுவது முடியாது. இப்ப அந்த குறைவுகள் எடுத்தே போடணும், அதுக்கு தான் நமக்கு கால அவகாசம் இருக்கு. அப்போ இதுதான் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். இன்னைக்கு நாம் அந்த வீட்டுக்குள்ள நம்மை காத்து கொண்டிருக்கிறோமா, அது நம்ம யோசிக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது நம்ம பார்க்கும் போது, அந்த வீட்டுக்குள்ள இருந்தா மாத்திரம் போதாது, என்ன பண்ணணும்? ஆட்டினுடைய மாம்சம் புசிக்கணும், கூடவே புளிப்பில்லாத அப்பம், அப்புறம் கசப்பான கீரை, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், அடையாளங்கள் தெரிஞ்சிடுவோம். பட் அதை அப்ளை பண்றது நம்ம நாளுக்கு நாள் ஆழமா போயிட்டு இருக்கிறோம். இந்த ஆடு கர்த்தர் இயேசு என்று சொல்ல போது அவருடைய மாம்சம், அவருடைய ஜீவன், அவருடைய ஜீவியம், அவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அனுபவங்கள் பாருங்க. அது வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா 12 அதிகாரத்துல, பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதின் தலையையும் அதின் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களால். ஆற்றினுடைய மாம்சம் என்று சொல்லிட்டு அது அழகா சொல்றாரு, தலை கண்டிப்பா, தொடைகள் கண்டிப்பா, அதற்கு உள்ள யாவு, அது தெளிவில்லை, பட் இங்கிலீஷ்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த வைட்டல் ஆர்கன்ஸ், அதனுடைய முக்கிய உறுப்புகள் அனைத்தும், தலை கால்கள் முக்கிய உறுப்புகள் எல்லாம் நேரடியா சுட்டு நாம அங்க சாப்பிடணும். சோ கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அது நாம புசிக்கணும் என்று சொல்லும் போது அத கிரகிக்கணும். புசிப்பது என்பது மாம்சத்துல நடக்கிற விஷயம், ஆகாரம் உள்ள போய் தெரிக்கும், தெரிக்கும் போது அந்த ஆகாரத்தினுடைய ஆகாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற சக்தி மூலம் சரீரம் என்ன ஆகும், வெள்ள நடையும். அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நாம கிரகிக்கணும், கிரகிக்கணும் தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை, சரியா இருக்கும் என்று நான் நம்புறேன். கிரகிக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங் மெடிடேஷன், டீப் மெடிடேஷன் போகணும், ஆழமான தியானம் கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கை மீது. அப்படி போகும்போது அந்த தியானம், அந்த உள்வாங்குதல், அந்த புரிந்து கொள்ளுதல் நம்மை ஆவிக்குரிய ரீதியில அவருடைய அடிச்சோடுகள்ல அவர் போன்ற பாடுகளுக்குள்ள நம்ம போவதுக்கு நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனா கண்டிஷன் பச்சையா கூடாது, தண்ணியில வேக வச்சு இல்லை. என்னன்னா கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கை அனுபவங்களை எப்படி நாம பார்க்கணும். அவரை ஒரு ரோமன் கத்தோலிக்கர்கள் மரியாளுடைய மகன் அப்படிதான் பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே யார் தான், மரியாள் தான் ரொம்ப விசேஷம், அப்புறம் தான் கர்த்தர் இயேசு, மரியாளின் மகன் பாக்குறாங்க. இல்லாட்டி உலகம் எப்படி பாக்குது கர்த்தர் இயேசு, அவரு புத்தர் போல, காந்தி போல, அவர் ஒரு நல்ல மகான் அதான் சொல்றாங்க. புத்தன் சொல்ற புத்தன் காந்தி இயேசு, அப்ப அவங்க கத்திரேசுவ எந்த பிளேன்ல வச்சிருக்கிறாங்க, எந்த தளத்துல வச்சுட்டாங்க, புத்தர் மாறி காந்தி மாறி இயேசு, அவ்வளவுதான் அவங்களுக்கு, அவ்வளவுதான் தெரியும். இயேசுவ அறிஞ்சிருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்க, அந்த அளவுல அவர் ஒரு மகான, நல்ல போதகர், நல்ல பிரசங்கம் எல்லாம் பண்ணார். அவ்வளோ அப்படி நாம பார்க்க கூடாது, அவர் குழந்தை இயேசு, நல்ல மனுஷன், நல்ல போதகர் இல்ல. நம்ம பார்க்க வேண்டிய விதம், கிரகிக்க வேண்டிய விதம், அவர் அக்னியில சுடப்பட்ட மாம்சம். அக்னி பாடுகள் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கை அனுபவங்களை கிரகிக்கிறவங்களா, உள்வாங்கினவங்களா இருக்கணும். ஆனா எந்த ரீதியிலனா, அவர் தேவ சித்தம் செய்வதற்கு இந்த பூமியில இருந்த நாட்கள்ல பாடுபட்டார். அவருடைய பாடுள்ள அந்த ஜீவியம் தான் நம்முடைய மெடிடேஷன், பாடுகள் நிறைந்த அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் தான் நம்முடைய தியானம். சாகர முறை அந்த பாடுகள் தான் நம்முடைய தியானம், அந்த நெருப்புல சுட்ட மாம்சம் தான் நம்ம புசிக்கணும். தண்ணியில வேக வச்சு பச்சையெல்லாம் கிடையாது. அதனால தான் கர்த்தர் இயேசு பற்றி சொல்லும் போது 1 பேதுரு 2:21 அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது, அந்த கோணம் அந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வசனம்,
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடப்பட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து.
கர்த்தர் இயேசு தம்மை நமக்கு மாதிரியா வைத்துட்டார். எந்த ரீதியில மாதிரி, அந்த முன்பாகம் இருக்கு பாரு, அவர் உங்களுக்காக என்ன பண்ணார், பாடுபட்டார். எஸ், பாடுபட்டது தான் அவர் உங்களுக்கு எக்ஸாம்பிள். அந்த பாடுகள்ல தான் அவர் நமக்கு முன்மாதிரி, எல்லா விஷயத்திலயும் முன்மாதிரி தான், அதுல தப்பே இல்லை. ஆனா பிரதான நோக்கம், அந்த கான்செப்ட் என்ன, கருப்பொருள் என்ன, அது அங்க வசனத்துல சொல்ல போது அது நேரடியா சுடப்பட்டதா தான் நீங்க உள்ள எடுக்கணும். கர்த்தரேசனுடையதான் பாக்குறோம் நம்ம கடந்த வாரம் வரைக்கும் அவருடைய குழந்தை பருவம் பார்த்தோம், லெசன்ஸ் இருக்குது நமக்கு, படிப்பனைகள் இருக்கு. ஆனா இனிமே பார்க்க போறோம் இல்ல பாருங்க, இது இவ்வளவுதான் தேவனே சுருக்கிட்டாங்க. ஒரு ரெண்டு வசன பகுதி தான், அவரு 30 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு, தேவன் என்ன நினைச்சுட்டாங்கன்னா அதுல ஒண்ணு அவ்வளோ உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இல்ல. அதனால தான் நான் அதிகம் பேசல. நிறைய பேர் அதுக்கே டிபேட் இருக்கு, ஏன் கர்த்தரேசன் குழந்தை பருவம் பத்தி வசனங்கள் இல்ல, இயேசு நசரேயன் அவரை பத்தின மெடிடேஷன் நமக்கு இப்போ இல்ல, கிறிஸ்து ஆப்டர் பேப்டிசம் அன்டில் கல்வாரி, ஞானஸ்தானத்துல இருந்து கல்வாரி சிலை வரைக்கும் இருந்த அந்த மெசாயா அவர் தான் நம்ம மெடிடேஷன். ஏன் அங்கதான் இருக்கு பின்பற்ற வேண்டிய முன் மாதிரி. அவர் மாதிரி தான், அவர் எக்ஸாம்பிள் தான். எந்த ரீதியில பட்ட பாடுகள் விஷயத்துல எதுக்காக, தேவ சித்தம் செய்வதற்காக பட்ட பாடுகள்ல வைத்துட்டார் நமக்கு முன் மாதிரி. அந்த பாடுள்ள ஜீவியம் தான் நம்முடைய அனுதின தியானம், அதுதான் நம்மை பலப்படுத்தும். இதுல அதே பாடுகள்ல இணைக்கப்பட்ட நாம் அதே பாடுகளுக்குள்ள பிரவேசிக்கும் போது உண்மையிலேயே அதை நாம சகிக்கணும், அது மேற்கொள்ளணும், அதுல நிலைச்சு நீங்கணும்னா இதுதான் நம்ம அங்க நயணம். அருமையான பாட்ஸ் அந்த விஷயத்துல பாருங்க, அது கூட அந்த மாம்சம் சொல்லும் போது அதனுடைய தலை தொடை உள்ளையா, தலை சொல்லும் போது என்ன சொல்லலாம், கிரைஸ்டனுடைய சிந்தை இல்லைங்களா, பிலிப்பியர்ல கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்கு தான் இருக்கட்டும், அதுதான் உங்களுக்கு மாடல். தேவ சித்தம் செய்வதில்ல, இதாவது இதோ உங்கள் சித்தம் செய்ய வருகிற சொன்னதுல இருந்து அவர் சித்தம் எடுக்கவே இல்லை, தூக்கி போட்டார், அதுதான் மாடல். கால்கள் வாக்ஸ் ஆஃப் லைஃப், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய வாழ்க்கை செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கை முறை, அதுதான் நாம் பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய மெடிடேஷன். பாடுகள் பட்டதில்லை, மாம்சம் புசிக்கணும், அந்த நிலைமையில இருக்கிறது மாத்திரமில்லை, இது ரொம்ப முக்கியம். இந்த இந்த செகண்ட் பார்ட் நம்ம நினைக்கிறோம் ரொம்ப முக்கியமான பார்ட். வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒண்ணு, ஆனா வீட்டுக்குள்ள இருந்துட்டு செய்ய வேண்டியதை செய்யணுங்கிறது இன்னொன்று. அதுல மாம்சம் புசிக்கணும் கூடவே என்ன பண்ணணும், அந்த புளிப்பில்லாத அப்பம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, சத்தியம். ஆனா எப்படிப்பட்ட சத்தியம், மாம்சத்துக்கு ஏதுவான எதுவுமே இல்லாத எந்த அப்பழுக்கற்ற பரிசுத்தமான சத்தியம், பியூர் ட்ரூத். மனுஷ சிந்தனை போட வேண்டாம், அல்லது நம்மை சந்தோஷிப்பிக்கும் ஏதாவது உலகத்துக்குரிய கருத்துக்கள் போட வேண்டாம், உலகத்துக்குரிய எந்த விஷயம் போட வேண்டாம். தேவன் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை கொடுத்த பிரகாரமா அங்க புசிக்கணும். கூடவே கசப்பான கீரை, எது கிடையாது கசப்பான அனுபவங்கள், ட்ரையல் டிஃபிகல்டி, இதுதான் தேவன் நமக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல ஏற்பாடு பண்ணின ஆகார லிஸ்ட் இல்லையா, மெனு. மாம்சம் புளிப்பில்லாதப்போ கசப்பான கீரை. ஆனா ஒரு வேளை இது நல்லா ஆர்டர் பண்ணோம்னா கசப்பான கீரை புளிப்பில்லாதப்போ மாம்சம், ஏன்னா அது ரொம்ப அருமையான அரேஞ்ச்மெண்ட், தேவ ஞானம் அதுல வெளிப்படுது. கண்டிப்பா தேவன் கொடுத்த அந்த கட்டளை அவர்கள் நிறைவேற்றுவது சிரமம் ஆயிடுது. எப்படி, ஏன்னா அந்த மாம்சம் வெறும் மாம்சம், அதுல உப்பு இல்ல, மசால் இல்ல, எண்ணெய் இல்ல, எதுவும் இல்லை, வெறுமனே அதை எடுத்து கடிக்கிறது எவ்வளவு நேரம் கடிக்க முடியும், ஒரு ராத்திரி முழுக்க சாப்பிட முடியுமா, இன்னைக்கு நம்மளை சாப்பிட சொன்னா கூட நாம முடியாது, ஏன்னா நம்ம நாக்கு கேட்கும் டேஸ்ட் வேற கேட்கும். அதுல ஒண்ணுமே நெருப்புல சுடப்பட்ட மாம்சம் அவ்வளவுதான், அதை விரும்பி ராத்திரி முழுக்க தீவிரமா சாப்பிடணும்னா கண்டிப்பா இந்த மாம்சம் கேட்கும், ஐயோ அதுல ஒண்ணுமே வராது, மாம்சம் ஏத்துக்காது. நல்லது தான், ஆனா எப்படி நல்லதுன்னா கூட நமக்கு உள்ள போனோம்னா அது வாதாது, மாம்சத்தினுடைய சுபாவம் ஏற்காது. அதே பக்கம் பார்த்தா புளிப்பு இல்லாத அப்பம், சரி செகண்ட் ஐட்டமாவது பார்த்தா அதுலயும் ஒண்ணு இல்லை, புளிப்பு இல்லாத அப்பம் அவ்வளவுதான். இப்பதான் தேவ ஞானம் இருக்கு, அவங்க அந்த அப்பத்திலையும் மாம்சத்துக்கும் போனோம்னா மெயின் அந்த கசப்பான கீரை, அதுலதான் ஒரு டேஸ்ட் இருக்கு, ஆனா அந்த டேஸ்ட் கூட விரும்ப மாட்டோம். கசப்பு எடுக்கும் போது பிடிக்காது, அதுவும் மாம்சத்துக்கு பிடிக்காது. இப்ப கசப்பு போனா அட்லீஸ்ட் ஒரு பீஸ் புளிப்பில்லாத அப்ப எடுத்து உள்ள போறோம், கொஞ்சம் கசப்பு கம்மியாகும். இன்னும் போகணுமா, ஒரு சீர் மாம்சம் எடுங்க. கசப்பான கீரை அப்போ மாம்சம், உபத்திரவங்கள் பாடுகள் வந்தா தான், விரும்ப மாட்டோம், வந்தா தான் வசனத்துக்கு போவோம், புளிப்பில்லாத அப்பம் போனா தான் கிறைஸ்ட் பாடுகள் வாழ்க்கை உள்ள இருந்து அங்க எடுப்போம், எடுக்கும் போது தான் அங்க. நம்ம வாழ்க்கையில ரொம்ப எசென்சியல் கண்டிப்பா பாடுகள் உபத்திரம், ஒரு வேலை இன்னைக்கு இருக்கலாம் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கும், வளைஞ்ச நாள்ல இருந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அது ஒரு பெரிய சாத்தியம், அது அவசியம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இங்க எப்படி அந்த நாக்குக்கு அந்த கசப்பு பிடிக்கிறது இல்லையோ, அதே போல பாடுகள் உபத்திரவங்கள் பலவித கோணங்கள்ல பலவித சூழல்கள்ல நம்ம எதிர்கொள்ளும் போது அது விரும்புறது இல்லை. ஆனா அவனும் புரிஞ்சுக்கலாம், அது இருந்துச்சுன்னா நல்லது தான், ஏன்னா அது தேவன் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ண மெனு. கசப்பான கீரையோடு தான் இருக்கணும் நீங்க உங்க 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 டின்னர், பஸ்கா நைட் டின்னர் கசப்பான கீரை இருக்கணும். ஒருவேளை பாடு உபத்திரவ வேதனை எத்தனை எந்த விதத்துல இருந்தாலும் இருக்குது, இருக்கணும், இருக்குது. அதனால நான் முதல்ல சந்தோஷம் ஆயிட்டு, சந்தோஷம் ஆயிட்டு இனிமேல் வருத்தமே பட வேணும், அதுதான் நாம அங்கு ட்ரையல் வெரி வெரி எசென்சியல் ஃபார் சைன் பரிசுத்த வாண்கள் ஆகணுமா, அதுதான் வழி. ஸோ அது கண்டிப்பா இருக்கணும், ஆனா அது ரொம்ப அருமை, அதுதான் நம்மை தேவனுடைய வசனங்களுக்குள்ள கொண்டு போகுது. அந்த வசனங்களுக்குள்ள தான் கர்த்தர் இயேசுனுடைய அருமையான பாடுள்ள ஜீவியம் நமக்கு தெரியுது, அதுதான் நம்மை அங்க எவ்வளவு வசனங்கள் நாம் சொல்லணும், அநேக உபத்திரங்கள் வழியாக தான் நம்ம ராஜ்யத்துக்குள்ள போகணும். அவரு கூட பாடுபட்டால் மாத்திரமே அவரு கூட அவ்வளவு அந்த பாடுகள் தான் நமக்குள்ள பொறுமை கொண்டு வரும். நிறைய வசனங்கள் நாம் சொல்லலாம், இன்னும் ஒரு வருஷம் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வரணும், 2 தீமோத்தேயு 3:12. இதெல்லாம் வசனங்கள் நமக்கு அங்க பாக்குறோம். ஆனா இந்த 3 நிபந்தனைகள் கொஞ்சம் பொதுவாக நாம தியானிக்கும் போது பாருங்க, முதல் நிபந்தனை அந்த விசுவாசம், அந்த நிலை, அந்த நிலைக்குரிய கிரியைகள் பலியின் ஜீவியம் இருக்குதா, முதல் சிந்தனை இருக்கு. 2வது பாயிண்ட், அது கூடவே இது இருக்கா பாடு, அதனால் அது நிமித்தம் தியானம், அது நிமித்தம் கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கை அனுபவம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கா டெய்லி, இது ரொம்ப முக்கியம். சில சமயங்கள் முதல் விஷயம் இருக்கலாம், முதல் விஷயம் மாத்திரமே இருக்கலாம், 2வது விஷயம் நம்மளை கேட்டால் ரொம்ப கஷ்டம், முதல் விஷயம் ஈஸி. பலி செலுத்தணும் தெரிஞ்ச உடனே அப்படியே பார்ப்போம் கண்ணு எங்கெங்க வாய்ப்பு இருக்குது, நமக்குள்ள பிரவேசிச்சிடுவோம், முழு மூச்சுல இறங்கிடுவோம். பட் ரெகுலர் மெடிடேஷன், ஏன்னா அந்த பலி எப்படி இருக்கணும்னா அவருக்கு பிரியமோ பரிசுத்தமான பலியா இருக்கணும்னா ரொம்ப செக் பண்ணணும்னா ரொம்ப செக் பண்ணும். அப்படிப்பட்ட பலி ஒருத்தர் தான் கொடுத்தாரு கர்த்தர் இயேசு, அப்பப்போது அவர் போய் பார்க்கணும், பார்த்தா மாத்திரமே அந்த ஒரு பரிசுத்தமான பிரியமான பலி நாம அங்க ஏறெடுக்க முடியும். முதல் விஷயத்த சரியா செய்யணும்னா இது சைட் பை சைடு ரொம்ப அருமையா போயிட்டே இருக்கும், ஆனா பொதுவா இது நாம கவனிக்க தவறுகிற பாயிண்ட். என்னது அது பைபிள் மெடிடேஷன், பைபிள் மெடிடேஷன் தானே எங்க பார்த்தாலும் இல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பாடுள்ள ஜீவியத்துல அந்த பாடுகளை கண்ணோக்கி பார்க்காம அதை பத்தின ஒரு தெளிவான தியானம் இல்லாம நம்ம யாரும் சொந்த பலத்துல ஞானத்துல இந்த பாடுள்ள பலி ஏறெடுத்துட முடியாது, அது ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவனுடைய காரியங்கள். சகோதர சகோதரிக்கு ஒரு வசனம் ஒரு ரீப்ரேஸ்ல ஒரு பார்க்கும் போது page number 2466, the fruit bearing of works is not to be understood as the principle of thought. கிரியைகள் வெளிப்படுத்தணும் என்கிற அந்த கனிகளே நம்முடைய பிரதான சிந்தையா இருக்கக்கூடாது. The first thought is that we should have the fruit and the graces of the Spirit brought to maturity. அதாவது ஆவியின் கனிகள் என்று சொல்லிட்டு அந்த கனிகளாகி கிரியைகளே பிரதானமா இருக்கக்கூடாது. முதல்ல அந்த கனிகள் நமக்குள்ள என்ன ஆகும், மெச்சூரிட்டிக்கு வரணும். வந்தாதான் என்ன பண்ண முடியும், அது காமிக்க முடியும். அதாவது என்னன்னா சைட் பை சைடு இருக்கணும். நம்மளுடைய பலியின் ஜீவியும் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலியின் ஜீவியும் அதே சமயத்துல தேவனுடைய வார்த்தை, அதன் மீதான தியானம், அதன் மூலம் நமக்குள்ள குணலட்சணங்கள்ல வேரூன்றுவது, வளர்வது, குறைகளை களைந்து போடுவது, தாழ்மையை தரிச்சு கொள்வது, தேவ சித்தத்தின்படி அதுக்குள்ள நம்ம பிரவேசிப்பது, இதுவே நம்முடைய நோக்கமாக அங்கிருக்கும். காலப்போக்கில் வளர வளர இந்த மெச்சூரிட்டிக்குள்ள தேவ நம்ம அங்க வழிநடத்துறோம். அப்போ வீட்டுக்குள்ள இருக்கணும், கூடவே இந்த மூன்றும் அங்க செய்யணும். மூன்று பார்க்க போது ரொம்ப அருமையான விஷயம். இப்போ நான் மூணாவது நிபந்தனை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா நம்ம முடிக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்ய போதே கச்சை இருக்கட்டும், பாதரட்சை இருக்கட்டும், அந்த தடி உங்க கையில இருக்கட்டும், இதெல்லாம் சுருக்கமா சொன்னா அந்த சர்வாயுத வர்க்கம் நீங்க தடிச்சு கொண்டவங்களாக மாத்திரமே இதையெல்லாம் நீங்க செய்யறவங்களா காணப்படணும். எபேசியர் 6:13 பாருங்க, நீங்க இருக்கிறது தீங்கு நாள், ஈவில் டே. இந்த தீங்கு நாளில் உங்கள் மீதான உங்கள் எதிராளியினுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லா விதத்துல மேற்கொள்ளிட்டு அந்த ரெண்டு காரியங்களிலிருந்து நீங்க விலகுவதற்கு ஏதுவா எல்லா வஞ்சனையும் உங்களுக்குள்ள நடக்கும். தப்பிக்கணும்னா கச்சை இருக்கணும், அந்த பாதரட்சை இருக்கணும், அந்த தடி இருக்கணும். அதாவது இந்த சர்வாயுத வர்க்கமே நீங்க முழுமையாக தடுத்து கொண்டவங்களாக இருக்கும். கண்டிப்பா தேவனுடைய தெய்வீக காரியங்கள்ல ஆயத்தம் என்ற மனநிலை உங்களுக்கு இருக்கணும். கூடவே அந்த சத்தியத்தின் படியான அந்த நோக்கங்களாக இருக்கணும். கர்த்தரேசனுடைய அதாவது தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்தாவி அவருடைய வார்த்தைகளின் மூலம் நம்மை சேற்றக்கூடிய அந்த தடியாக நம்மோடு கூட அங்க இருக்கணும். இப்படி இருந்து தேவ வழிநடத்தலின் படி நாம் ஏறட்டால் மாத்திரமே அது முடியும் என்று பார்க்கிறோம். ஏன்னா இது தீங்கு நாள், அநேக கொடிய வஞ்சனைகள் அனுமதிக்கப்படுகிற காலம். தேவனுடைய ஆவியில நிறைஞ்சு அந்த ஆவியில வழிநடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் மாத்திரமே முந்தைய ரெண்டு நிபந்தனைகள் கூட நாம நிறைவேற்ற முடியும். இது கூட நீங்க அங்க செய்யணும். இதெல்லாம் செய்தால் மாத்திரம் பத்தாது, இதெல்லாம் தீவிரமாய் நீங்க செய்யணும். என்னது தீவிரமாய்? தீவிரமாய் நீங்க புசிக்கணும். பிலிப்பியர் 2:12, எபிரேயர் 4:1 வாசிங்க.
ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிற படியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
அதிக பயம், நடுக்கம் உங்கள் வாழ்க்கையில உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக இருக்கட்டும். சோ மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த அழைப்புல நாம நிலைச்சு நிற்போம். இந்த நிபந்தனைகள் தாங்க யூதர்களுக்கு தேவன் கொடுக்கறாங்க. நீங்க காக்கப்படணும்னா இந்த பஸ்கா நீங்க அனுசரிக்கணும். ஆனா அந்த பஸ்கா இப்படித்தான் நீங்க அனுசரிக்கணும். இன்னைக்கு நாம அனுசரிக்க பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிலைகள் நம்மிடத்து நமக்குள்ளாக இருக்குதா? நாம் அந்த நிலையில நிலைச்சு நிக்கிறோமா? முதலாவது நம்மை சோதிச்சு அறிய வேண்டியவங்களாக இருக்கிறோம். கண்டிப்பா அந்த கடைசியில பார்த்த பயம், நடுக்கம் ரொம்ப முக்கியம். அது ஆரம்பத்துல இருக்கும். சத்தியத்துக்குள்ளாக முதல் முதல் வரும்போது அநேக வார்த்தைகள் கேட்கும் போது நமக்கு இருக்கும். அப்புறம் அந்த வார்த்தைகளை பேசக்கூடியவர்களா கூட நாம தேவனால் உயர்த்தப்படுவோம். அநேகம் பேசுவோம், அநேகம் கேட்போம், அநேகம் செய்வோம், பயம் இல்லாம, நடுக்கம் இல்லாம. அது போக போக தேவனுடைய கிருபை நம்ம இருதயத்தை அப்படியாக ஆக்கிடும். ஆனா அந்த பயம், நடுக்கம் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் தரம் மிக உயர்ந்தது. நம்ம மாம்சத்துல, நம்ம குறைவான பலத்துல நம்ம முழுமையாக ஏறெடுக்க முடியாத ஒன்று. அந்த சிந்தை எப்போதுமே இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சிறியவங்களாவே நாம் நினைச்சுக்குவோம். இந்த அழைப்புல தேவன் அழைச்ச அழைப்பு, அதுல நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தரம் நம்மளால கண்டிப்பா நிறைவேற்றவே முடியாது. ஏதோ முயற்சி செய்து இருக்கிறோம், தேவன் தான் தாங்குறார், அவர் தான் பலப்படுத்துறார் என்பதை உணர்த்தோம்னா அந்த பயம் நடக்கும், தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில அங்க இருப்போம். அது கூட ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகள். இப்ப இந்த நிபந்தனைகள் இன்னைக்கு நாம தியானிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் இந்த கால பகுதியில. அப்போஸ்தலர் பவுல் வார்த்தையை மறுபடியும் நாம் அங்க நினைவு கூர்ந்து இந்த சிந்தைகளோடு நாம் கடந்து செல்வோம். வரக்கூடிய நாட்கள்ல இந்த சிந்தைகள் நம்மை பாத்திரவான்களா கர்த்தருடைய நினைவு கூறுதலின் நாள்ல நம்ம பங்கு பெறுவதற்கு நம்மை வழி நடத்தும் தேவன் தாமே. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.